SBS தமிழ்.
2018 முடிவுக்கு வர இன்னும் ஒரு நாளே உள்ள வேளையில் 2018 ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகளை மீட்டு பார்ப்போம். இந்த ஆண்டு துவக்கத்தில் சிட்னியிலிருந்து கோலாலம்பூர் சென்று கொண்டிருந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் MH122 விமானத்தின் இயந்திர கோளாறு காரணமாக அலைஸ் ஸ்பிரிங்ஸில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. ஜனவரி மாதம் 26 ஆஸ்திரேலிய தினமாக அரசும் பலரும் கொண்டாடி வரும் நிலையில் சிலர் தங்கள் நாடு பறிபோன தினம் இன்வேஷன் டே இது என்கிறார்கள். இதனை வலியுறுத்தி இன்வேஷன் டே பேரணிகள் சிட்னி, மெல்பர்ன் என அனைத்து தலைநகரங்களிலும் நடைபெற்றன.
The overwhelming majority of Australians are celebrating Australia Day like we all are here today.
பயன்படுத்தப்பட்ட அரசாங்க மர சாமான்கள் விற்பனையிலிருந்து வாங்கப்பட்ட 2 ஃபைலிங் கேபினட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற 100 ஆவணங்களில் இருந்த தகவல்களை ஏபிசி இந்த வருட துவக்கத்தில் வெளியிட்டது. தனது பிரித்தானிய குடியுரிமையை துறந்ததற்கான ஆவண உறுதியினை கண்டுபிடித்து உறுதி செய்ய முடியாத நிலையில் பிப்ரவரி 1 பேட்ஸ்மேன் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் லேபர் கட்சியின் டேவிட் ஃபீனி உறுப்பினர் பதவியிலிருந்து விலகினார். ஆஸ்திரேலியாவின் துணை பிரதமரும் த நேஷனல்ஸ் கட்சியின் தலைவருமான பானபி ஜாய்ஸ் அவரது முன்னாள் ஊடக ஆலோசகருடன் வைத்திருந்த உறவினால் குழந்தை பிறக்க உள்ளதாக நியூஸ் கார்ப் செய்தி வெளியிட்டதனைத் தொடர்ந்து அமைச்சரின் நடத்தை விதிகளை துணை பிரதமர் பானபி ஜாய்ஸ் மீறினாரா என எதிர்க்கட்சி கேள்வி எழுப்பி கொந்தளித்தது. பிப்ரவரி 2 மேலாக இந்த விவகாரம் ஆஸ்திரேலிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 26 பானபி ஜாய்ஸ் தனது த நேஷனல்ஸ் கட்சி தலைவர் பதவியையும் துணை பிரதமர் பதவியையும் ராஜினாமா செய்தார். அவரது ராஜினாமாவை தொடர்ந்து த நேஷனல்ஸ் கட்சி தலைவராகவும் துணை பிரதமராகவும் நியூ சவுத் வேல்ஸ் எம்பி மைக்கேல் மெக்கார்மக் பதவியேற்றார்.
And we work on the premise that what the National Party has done is so important. It is the reason that you have a coalition government, because at the last election we didn't lose a seat. In fact, we gained one. We did not lose a seat. We gained one. And by so doing there was a coalition government. But to give these people in the Weatherboard 9, in those regional and small towns, the best opportunity, then this current cacophony of issues has to be put aside. And I think it's my responsibility to do my bit to make sure that it happens. On Monday morning at the party room, I will step down as the leader of the National Party and Deputy Prime Minister of Australia.
வங்கிகள், சூப்பர் அனிவேஷன் மற்றும் நிதி சேவைகள் வழங்கி வரும் நிறுவனங்களின் நடத்தை குறித்து விசாரணை செய்ய பேங்கிங் ராயல் கமிஷன் இவ்வருடத்தில் பிப்ரவரி 2 மெல்பர்னில் கெனித் ஹாயன் தலைமையில் விசாரணையை துவக்கியது. 4 பிரதான வங்கிகளின் தலைவர்கள் கடுமையாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். ராயல் கமிஷன் விசாரணையில் நிதி சேவை வழங்கி வரும் நிறுவனமான ஏஎம்பி லிமிடெட் தங்களின் வாடிக்கையாளர்களுக்கு நிதி ஆலோசனை வழங்காமல் அவர்களிடம் கட்டணம் அறவிடப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டதனால் ஏஎம்பி லிமிடெட் தலைமை நிர்வாக அதிகாரி கிரெய்க் மெல்லர் பதவி விலகினார் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் இவ்வருடம் இறுதிப்பகுதியில் ராயல் கமிஷன் ஆணையாளர் கெனித் ஹாயன் தனது இடைக்கால அறிக்கையை கவர்னர் ஜெனரலிடம் சமர்ப்பித்தார்.
False or misleading statement by AMP to ASIC. I take it you've lost count now,
Mr. I'm Reed. Keeping count with you, Mr. Hodge.
Thank you. Is that type of behaviour what you mean when you say a culture that is not as robust as it should be?
Well, it's clear that we preference the interests of shareholders in that exchange at the expense of clients. And so that is a concern, but I think there are other elements there that are concerning as well. I think there is clearly a lack of clarity.
கடந்த பிப்ரவரி 2 ராக்மில்லன் பழங்கள் சூப்பர் மார்க்கெட்டிலிருந்து மீள பெறப்பட்டன. கிட்டத்தட்ட 6 பேர் லிஸ்டீரியஸ் தொற்றுக்கு உள்ளான ராக்மில்லனை உண்டதினால் மரணமடைந்த காரணத்தினால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இவ்வருடம் ஆஸ்திரேலியாவின் 3 மாநிலங்களில் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நடைபெற்றன. கடந்த மார்ச் 1 டஸ்மேனிய மாநில தேர்தலில் 2வது முறையாக குறைந்த பெரும்பான்மையுடன் ஆளும் லிபரல் கட்சி வெற்றி பெற்று அக்கட்சியின் மாநில தலைவர் வில் ஹோக்மேன் மீண்டும் பிரீமியராக பதவியேற்றுக் கொண்டார். அதே மாதம் தெற்கு ஆஸ்திரேலிய மாநில தேர்தலில் 16 வருடங்களாக தெற்கு ஆஸ்திரேலியாவை ஆட்சி செய்து வந்த லேபர் கட்சியை தோற்கடித்து ஸ்டீவன் மார்ஷல் தலைமையிலான லிபரல் கட்சி மாநில ஆட்சியை கைப்பற்றியது.
Thank you very much. Look, I've just had a call. I've just had a call about a half an hour ago from Jay Weatherill, and he rang. Jay rang to offer his congratulations to the Liberal team. I would like to thank Jay Weatherill for his call, but I'll tell you what, I'm really looking forward to it. A massive thank you to the people of South Australia.
அடுத்ததாக இவ்வருடம் நவம்பர் மாதம் இடம்பெற்ற விக்டோரிய மாநில தேர்தலில் ஆளும் டேனியல் ஆண்ட்ரூஸ் தலைமையிலான லேபர் கட்சி வெற்றி பெற்று 2வது முறையாக மாநில ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. இவ்வருடம் ஆஸ்திரேலியாவை பிரதிநிதித்துவம் செய்யும் குவாண்டஸ் விமானம் நேரடியாக ஐரோப்பாவிற்கான தனது விமான சேவையை பெர்த்திலிருந்து லண்டனிற்கு ஆரம்பித்தது. இவ்வருடம் மார்ச் மாதம் தெற்கு ஆப்பிரிக்காவில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி பந்து சுரண்டலில் ஈடுபட்டது என்று குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு அதனை ஆஸ்திரேலிய அணி ஒத்துக்கொண்ட காரணத்தால் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் தலைவர் ஸ்டீவ் ஸ்மித், துணைத் தலைவர் டேவிட் வார்னர் மற்றும் ஆஸ்திரேலிய அணியின் பந்து வீச்சாளர் கேமரன் பென்க்ராஃப்ட் ஆகியோர் கிரிக்கெட் விளையாட இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. பின்னர் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவின் தலைவர் மற்றும் அணியின் பயிற்சியாளர் ஆகியோர் இதன் காரணமாக பதவி விலகினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
The leadership group knew about it. We spoke about it at lunch, and I'm not proud of what's happened. You know, it's not within the spirit of the game. My integrity, the team's integrity, the leadership group's integrity has come into question, and rightfully so.
இவ்வருடம் மே மாதம் இரட்டை குடியுரிமை விவகாரத்தில் கேட்டி கெலகர் செனட்டராக தெரிவு செய்யப்பட்டமை ஆஸ்திரேலிய அரசியலமைப்பு பிரிவு 44 பிரகாரம் செல்லாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததனை தொடர்ந்து மேலும் 4 கீழ்சபை உறுப்பினர்களான ஜஸ்டின் கே, சூசன் லேம், ஜோஸ் வில்சன் மற்றும் ரெபேக்கா ஷாக்கி ஆகியோர் பதவி விலகினர். அதே மாதம் மேற்கு ஆஸ்திரேலியா ஆஸ்மிங்டனில் ஒரு வீட்டில் 3 பெரியவர்கள் மற்றும் 4 சிறுவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு பிணமாக மீட்கப்பட்டனர். இது தற்கொலை கொலை என்று போலீசார் கண்டறிந்தனர். 1996 போர்ட் ஆர்தர் படுகொலைக்கு பிறகு ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற மோசமான படுகொலை இது என்று சொல்லப்பட்டது. 1970 நடைபெற்ற சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகங்களை மூடி மறைத்தார் என குற்றம் சாட்டப்பட்டிருந்த அடிலைட் ஆர்ச் பிஷப் பிலிப் வில்சன் குற்றவாளி என நியூகாசில் நீதிமன்றம் இவ்வருடத்தில் தீர்ப்பளித்தது. அதேவேளை பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட கார்டினல் ஜார்ஜ் பெல் மீதான 2 விசாரணைகளும் ரகசியமாக நடத்தப்பட வேண்டும் என்று அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தை கோரியிருந்தனர். இவ்வருடம் ஜூலை மாதம் 28 சூப்பர் சாட்டர்டே என்று அழைக்கப்பட்டு 4 மாநிலங்களில் உள்ள பிராடன், ஃப்ரிமாண்டல், லாங்மேன், மயோ மற்றும் பெர்த் என 5 தொகுதிகளில் ஃபெட்ரல் இடைத்தேர்தல்கள் நடைபெற்றன. இத்தேர்தலில் லேபர் கட்சி 1 தொகுதியிலாவது வரலாற்று தோல்வி அடையும் என்று அஞ்சப்பட்ட போதும் லேபர் கட்சி தங்களின் 4 தொகுதிகளையும் தக்க வைத்துக் கொண்டது.
What a great night for the Labor Party. What a great night for Labor women candidates. Actually, what a super Saturday night it is.
இவ்வருடம் ஆகஸ்ட் மாதம் நியூ சவுத் வேல்ஸ் மாநில அரசு நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தை வறட்சி மாநிலம் என்று அறிவித்தது. ஃபெட்ரல் அரசு வறட்சி நிவாரண நிதியாக 190 மில்லியன் டாலர்கள் ஒதுக்கியது. ஆனால் இந்நிதி காலம் கடந்து குறைவாக வழங்கப்படுவதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அதே மாதம் கேட்டஸ் ஆஸ்திரேலியா கட்சியின் செனட்டர் ஃப்ரேசர் ஆனிங் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய தனது முதலாவது உரையில் ஆஸ்திரேலியாவில் முஸ்லிம்கள் குடியமர்வதை தடை செய்ய வேண்டும் மற்றும் ஐரோப்பியர்கள் மட்டும் குடியமர்த்தப்பட வேண்டுமா என்பதற்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று உரையாற்றினார். 1996 ஒன் நேஷன் தலைவர் பவுலின் ஹான்சனின் நாடாளுமன்ற உரைக்கு பிறகு ஆனிங்கின் நாடாளுமன்ற உரை மிகுந்த சர்ச்சைக்குரிய உரை என்று கூறப்பட்டது.
Of course, we don't need a plebiscite to cut immigration numbers. We just need a government that is willing to institute sustainable population policy and end Australian job stealing 457 visas and make student visas conditional on foreign students returning to the country they came from. What we do need a plebiscite for is to decide who comes here.
இவ்வருடம் ஆகஸ்ட் மாதம் லிபரல் கட்சியின் தலைமைத்துவத்திற்கு கொண்டுவரப்பட்ட போட்டியில் பிரதமர் மால்கம் டர்ன்புலை எதிர்த்து களமிறங்கிய உள்துறை அமைச்சர் பீட்டர் டட்டன் 13 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றுப்போனார். பின்னர் 2 நாட்களில் 2வது முறையாக தலைமைத்துவ போட்டிக்கு அழைப்பு விடுத்தார் பீட்டர் டட்டன். ஆனால் லிபரல் கட்சியில் 2வது தலைமைத்துவ போட்டிக்கு அதிகபட்ச ஆதரவு உள்ளது என்று பீட்டர் டட்டன் கட்சி உறுப்பினர்களின் கையொப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினராக பீட்டர் டட்டன் கடமையாற்ற தகுதி உள்ளதா என்பதை பரிசோதிக்குமாறு அட்டர்னி ஜெனரல் அலுவலகத்திடம் கேட்டுக்கொண்டார் பிரதமர் மால்கம் டர்ன்புல். பீட்டர் டட்டன் தலைமைத்துவ போட்டி நடத்துவதற்கு அதிக ஆதரவுடன் வந்தாலும் தான் போட்டியிடப் போவது இல்லை என்றும் அறிவித்தார். ஆகவே இரண்டாவதாக நடைபெற்ற தலைமைத்துவ போட்டியில் ஸ்காட் மோரிசன், பீட்டர் டட்டன் மற்றும் ஜூலி பிஷப் ஆகியோர்களுக்கிடையே முன்முனை போட்டி இடம்பெற்றது. அதில் ஜூலி பிஷப் முதல் சுற்றில் தோல்வியடைந்தார். ஸ்காட் மோரிசன் 45-40 என்ற வாக்குகளினால் பீட்டர் டட்டனை வென்று நாட்டின் 30வது பிரதமராக பதவியேற்றார்.
The Liberal Party is on your side. The National Party is on your side. The values and beliefs that we hold is what connects us all. If you have a go in this country, you'll get a go.
துணை பிரதமராக ஜோஸ் ஃப்ரைடன்பர்க் தெரிவு செய்யப்பட்டார். இதன் பின்னர் ஆகஸ்ட் மாத இறுதியில் தனது வென்ட்வர்த் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை மால்கம் டர்ன்புல் ராஜினாமா செய்தார். பின்னர் கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்ற நியூ சவுத் வேல்ஸ் வென்ட்வர்த் தொகுதி இடைத்தேர்தலில் சுயாதீன வேட்பாளர் கேரன் ஃபெல்ப்ஸ் வெற்றி பெற்றதால் கீழ் சபையில் ஒரு ஆசன பெரும்பான்மையை மோரிசன் அரசு இழந்தது. கடந்த 3 வருடங்களில் தலைமைத்துவ போட்டியில் 2 பிரதமர்கள் மாற்றப்பட்டதால் இனி 3/2 பகுதி பார்ட்டி ரூம் வாக்காளர்களின் வாக்குகள் இருக்கும் பட்சத்திலேயே லிபரல் கட்சியின் தலைமைத்துவ போட்டியை கொண்டுவர முடியும் என்று புதிய நடைமுறையினை பிரதமர் ஸ்காட் மோரிசன் அறிமுகப்படுத்தியுள்ளார். இவ்வருடம் ஸ்ட்ராபெரி பழத்தில் ஊசி காணப்பட்டதால் ஸ்ட்ராபெரி பழங்கள் சூப்பர் மார்க்கெட்டிலிருந்து மீளப்பெறப்பட்டன. கடந்த செப்டம்பர் மாதம் ஸ்ட்ராபெரி பழங்களில் ஊசி வைத்த குற்றச்சாட்டில் குயின்ஸ்லாண்டில் ஒரு நபர் கைது செய்யப்பட்டார். இவ்வருடம் ஏஜ் கேர் வயோதிபர் பராமரிப்பு நிலையங்களின் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து விசாரணை செய்ய ராயல் கமிஷன் ஒன்றை பிரதமர் ஸ்காட் மோரிசன் அறிவித்தார். கடந்த செப்டம்பர் மாத இறுதியில் ஏபிசியின் நிர்வாக இயக்குநர் மிச்சல் கத்ரி பதவி விலக்கப்பட்டார். இதில் ஃபெடரல் அரசின் தலையீடு இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. பதவி விலக்கப்பட்ட மிச்சல் கத்ரி வெளியிட்ட சில மின் அஞ்சல்களினால் ஏபிசி போர்டு சேர்மன் ஜஸ்டின் மில் ராஜினாமா செய்தார். ஏபிசியின் 2 மூத்த ஊடகவியலாளர்களை பதவி விலக்க ஆதரவு வேண்டி அவர் அனுப்பிய மின்னஞ்சல் கடிதங்களே அவை என்பது குறிப்பிடத்தக்கது.
The board has been discussing and looking at the question of Michelle's ongoing employment over the last couple of months, and the board has carefully, I think, and in a very considered way, tried to come to an arrangement with Michelle, which we've come to this morning, which is that she leaves the business. And one of the principal things that any board does is to hire and fire the CEO. And we, after very careful consideration, felt that this organisation would do better under different leadership.
கடந்த நவம்பர் மாதம் மெல்பர்ன் பர்க் வீதியில் கார் ஒன்றுக்கு நெருப்பூட்டிவிட்டு மக்களை கத்தியால் தாக்கிய சோமாலியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு குடிபெயர்ந்த 30 வயதான ஹசான் காலிஃப் போலீசாரினால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஹசான் காலிஃபின் கத்தி குத்து தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டார், பலர் காயமடைந்தனர். இச்சம்பவத்தினை பயங்கரவாத சம்பவம் என்று போலீசார் அறிவித்தனர்.
This individual did hold radical views and his passport was cancelled in 2015. When ASIO assessed he planned to travel to Syria. His brother was arrested with terrorism offences in November 2017 by the Victorian JCTT and he's currently on remand. Obviously the circumstances of how and when he moved from having these radicalised views to carrying out this attack yesterday will be a key focus of the investigation that we undertake through the JCTT.
கடந்த நவம்பர் 22 தேதி பாலி 9 போதைப்பொருள் கடத்தலில் ஒருவரான ரெனாய் லாரன்ஸ் இந்தோனேஷியாவில் 13 வருட சிறை தண்டனைக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டு ஆஸ்திரேலியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இஸ்ரேலின் தலைநகராக மேற்கு ஜெருசலத்தை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்பதாக இம்மாதம் 15 தேதி ஆஸ்திரேலியா அறிவித்தது.
West Jerusalem is the capital of Israel. And we look forward to moving our embassy to West Jerusalem when practical in support of and after final status determination.
கடந்த வாரம் சிட்னி ஒலிம்பிக் பார்க் பகுதியில் 165 மில்லியன் டாலர்கள் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட ஓப்பல் டவர் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து வெளியான வித்தியாசமான சத்தத்தினால் அக்குடியிருப்பு உடைந்து விழக்கூடிய ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டதனை அடுத்து அனைவரும் வெளியேற்றப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இவைகள் 2018 ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள். 2018 நிறைவுக்கு வருகின்ற இவ்வேளையில் 2019 என்னென்ன சுவாரஸ்யங்களை நமக்கு கொண்டு வரப்போகிறது என்ற ஆவலோடு 2019 நோக்கி ஆவலோடு காத்திருப்போம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil